நான் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று எங்களுக்கு வாக்குப்படின எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை வாழ வைக்கிறதுக்காகவே நீர் வானத்திலிருந்து இறங்கி வந்தீர், எங்களை நீர் மீட்டுக் கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். உயிருள்ள வரைக்கும் நாங்கள் உம்மோடு வாழ, உமக்காக வாழ, உம்முடைய ஆவியினால் நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. உம்முடைய வழியை விட்டு, உம்முடைய வார்த்தைகளை விட்டு, வலதுபுறமோ இடதுபுறமோ நாங்கள் சாய்ந்திடாதபடி தகப்பனே, உம்முடைய ஆவியினால் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை எப்ப, அதுவும் சீக்கிரமாய் கடந்து போகிறது. ஆண்டவரே, கண்டது ஒன்றுமில்லப்பா, உண்மையாய் உம்மை தேடி, உண்மையாய் உமக்கென்று வாழ்ந்து, உம்முடைய விருப்பத்தை, உம்முடைய நோக்கத்தை எங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் எல்லாருடைய உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தாவே, வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய நித்திய வழியிலே எங்களை நடத்துங்க ஐயா. நாங்கள் எல்லாரும் உமக்கல்லவோ கணக்கோப்பு கொடுக்கணும். நாங்கள் எல்லோரும் ஒரு நாளைக்கு உம்முடைய நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டுமே. தகப்பனே, பயத்தோடு பக்தியோடு நாங்கள் நடக்க வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். பிரவசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க. உம்முடைய சித்தம் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நிறைவரட்டும், உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படட்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆவே ஆவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். குர்த்தோல டயரி முடித்தோம். ஆண்டவர் இயேசுடைய பாடுகளை தியானிக்கிற பெரிய வெள்ளி அல்லது நல்ல வெள்ளி உட்கார்ந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தோம். ஸ்தோத்திரம். போன வாரம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடினோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சோ ஞாயிறு கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தி பேசுறது நான் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படி சொல்லப்படும். சோ ஞாயிறு என்பது கர்த்தருடைய நாளாகும். சோ இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் என்ன சொல்லவார்னு சொன்ன, வருஷத்தில் வருகிற 52 ஞாயிறு தினமும், வருஷத்தில் வருகிற 52 ஞாயிறு தினமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு வாரமும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை சபையிலே நாம் பணிந்து குடிந்து அவரை தொழுது கொள்வது நமக்கு ஏற்றது, நமக்கு உகந்ததாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நாம் தொழுது கொள்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுட்டாட்டு. ஆகவே இன்றைக்கு இன்னொரு வேத பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம். ஆண்டவர் சித்தமானால் யோவான் 11 அதிகாரத்தையும் எவ்ரில் 11 அதிகாரத்தையும் சத்துக்கும் வேண்டாம் சொல்லி ஆண்டவர்களை ஒருபரின் கத்திரிக்க சித்தமானார். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 11 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். கம் வித் மீ பிளீஸ், புக் ஆஃப் ஜோன் சாப்டர் 11 எல்லாடுங்கும் 11 அதிகாரம். அதுல 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரை நான் வாசிக்கிறோம். எல்லாரும் பாருங்க. சோ பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு த வேர்ட். ஆண்டவுடைய வசனத்துக்கு பூரணமான கவனத்தை செலுத்துங்க. அடிக்கடி சொல்றது, தேவனுடைய வசனத்தை கவனியாதபடி சத்துரு நம்முடைய மைண்டை மீகிறதுக்கு நாம இடம் கொடுக்கூடாது. பிசாசு நமக்கு பொஸ் அல்ல, நாம அவனுக்கு பொஸ். ஆகவே நம்முடைய சிந்தனைகளை சத்துரு அலக்கடியாதபடி கெடுக்காதபடி, சோ வி ஹாவ் டு ட்ரெயின் அவர் மைண்ட். நம்முடைய மைண்டை நாம என்ன, நம்ம வளைத்து அவ தேவ வசனத்துக்கு நேராக திருப்பணும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசிக்க உள்ள போகணும், உள்ள போகணும். அது வெறும் தலைக்கல்ல, நம்முடைய இருதயத்துக்குள்ள, நம்முடைய ஆவுக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகணும், சொல்லணும். அப்பொழுதுதான் நமக்குள்ள விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஆகவே தேவனுடைய வசனம் நமக்கு உள்ளே போகணும். அதுக்கு நாம பரிபூர்ணமான கவனத்தை நாம செலுத்தணும். அவதை ஏன் சொல்லுவாரு, நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் அப்படி சொல்லுவார். அதே வார்த்தை நானும் அவருடைய ஆவோடு சேர்ந்து சொல்லுவேன், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். தேவனுடைய வசனத்தை, so we have to accept the word of God as the word of God. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள போட்டு நாம் பக்குவப்படுத்தணும். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கருத்தாய் செவி கொடுப்போம். ஆண்டவர் தன்னுடைய ஆவியார் நமக்குள்ளே கிரியை செய்வாரா? அவர் நினைக்கிறது நடக்கட்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம விட்டுக் கொடுப்போமே, ஒப்புக் கொடுப்போமே. ஆண்டு நாமத்துக்கு உபயோகப்படும். சரி, படி ஒன்றிலிருந்து ஆறாவது வசனம் வரை நான் வாசி கேட்போம்.
மரியாளும் அவள் சகோதரியாகிய மாத்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் ஆகிய லாசர் என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பயிர்மல தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசர் வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மாத்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் இரண்டு நாள் தங்கினார்.
வியாதியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பிற்பாடு இன்னும் இரண்டு நாள் ஆண்டவர் அங்கு இருந்திருக்கிறார், இருந்த இடத்துல தங்கியிருக்கிறார். சோ, இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவனை பிரியப்படுத்தும் விசுவாசம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விசுவாசம். சோ, இது நமக்கு அவசியம் மட்டுமல்ல அவசரம். நம்ம எல்லாருக்குள்ளும், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய எல்லாருக்குள்ளும் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு விசுவாசம் இருக்கிறது. சோ, அதை நாம் வளர்த்துக் கொள்ளணும், அல்லது அதை நாம் பெருக்கிக் கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படாது. சோ, இந்த முதலாவது வசனத்திலே பெத்தானியா என்கிற கிராமத்திலே மாத்தாள் மரியாள் அவங்களோட கூட லாசர் என்கின்ற ஒரு குடும்பம் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். சோ, இரண்டாம் வசனத்துல கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசினது இந்த மரியாள் சொல்லியும் அங்கே குறிப்பிடப்படுறது. இந்த பைபிள்ல பல மரியாள்கள் இருக்குது, ஒன்றல்ல ரெண்டல்ல பல மரியாள்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் பங்கு பெற்றின பல மரியாள்கள் இருக்குது. ஆனால் இந்த மரியாள் ஆண்டவர் இயேசுடைய பாதத்துக்கு என்ன பரிமள தைலம் பூசினோம் என்பதை யோவான் எழுதுகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த மூன்றாவது வசனம் சொல்றது, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கான்னு சொல்ல அவடத்துல ஆள் அனுப்பினார்கள். சோ, நன்றாக கவனிங்க. லாசருவையும் மாத்தாளையும் மரியாளையும் இயேசு சிநேகித்தார், அவடத்துல அன்பா இருந்தான்னு சொல்லப்படுது. சோ, இவர் வியாதிப்பட்ட போது செய்தி அனுப்புறார்கள், என்ன சொல்லி அனுப்புறார்கள், நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறார். நன்றாக விளைய கொள்ளுங்க, நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறார். சோ, அப்படின்னா நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரியுது. என்ன தெரியுமோ, ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் இருக்கு, ஆண்டவிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கும் நோய்கள் வர்றதுக்கு இடம் இருக்கு. ஆகவே எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் பாவத்தினாலும் பிசாசினாலும் தான் வருது என்று நாம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கும் வியாதிகள் வர்றதுக்கு இடம் இருக்குது. ஆகவே யாராவது ஒரு தேவனுடைய பிள்ளை வியாதிப்பட்டு விட்டால், நோய்வாய்ப்பட்டு விட்டால், உடனே நாம எடுத்து எடுப்பிலே காரியங்களை கதைக்கிறதும் அபிப்பிராயங்களை சொல்லுவதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனால் நமக்கு தெரியாத காரியங்களை குறித்து நாம் தெரிந்தது போல பேசிக்கொள்வது நமக்கு நல்லதல்ல, அது தேவனுக்கு முன்பாக உகந்ததல்ல. ஆகவே நீர் நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி ஆள் அனுப்பினார்கள். சோ, இந்த மத்தியான போலே நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரை நேசிக்கிற தேவோட பிள்ளைகளுக்கும் வியாதி உண்டு, வருத்தம் உண்டு, வியாதிகள் வாரத்துக்கு இடம் இருக்குது என்று சொல்லி சொல்ல வர்றது. நன்றாக கவனிங்க. சோ, ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வியாதியே இல்லை, வியாதியே வராதுன்னு சொல்லி நம்ம வேதத்தை நாம பார்க்க முடியாது. ஆனா வியாதி வந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அதை சுகமாக்குறதுக்கு இடம் உண்டு என்பதை நாம விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்ல வந்த கருப்பொருள் சத்தியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கும் வியாதிகள் வாரத்துக்கு இடம் இருக்குது என்று சொல்ல வருகிறேன். சோ, ரோமர் 8:28 நாம போகும்பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. சோ, இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, சில நேரங்களில் தேவன் சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில சில நோய்களையும் வியாதிகளை அனுமதிக்கிறார் என்று நான் நம்புறேன். அது ஏனென்றால், அவர்களை பக்குவப்படுத்த, அவர்களை சரிப்படுத்த, அவர்களை நேர்படுத்த, அவர்களை சீர்படுத்த தேவன் சில காரியங்களை அவ்வப்போது நம்முடைய வாழ்விலே தேவன் அனுமதிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா ஒன்று நிச்சயம், என்ன தெரியுமோ, அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டவர்களுக்கு வாக்குத்தத்தம் என்ன சொல்றது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளோட வாழ்வில் அவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஆகவே என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தேவனோடு வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தராகிய இயேசுவோடு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் அறியாமல் உடைய வாழ்விலே ஒன்றும் நடவாது. இதை நாம் உறுதியாக விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய வழிகளை நாம் காண முடியும் நம்முடைய வாழ்விலே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆகவே நீ சிநேகிருவன் வியாதியாக இருக்கிறான் சொல்ல அவடத்திலே ஆள் அனுப்பேன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஞாபகத்துக்கு பயப்பட்டாரு. சரி, இங்கால நீங்க இந்த சரித்திரத்தை அப்படியே நீங்க வாசிட்டு போனீங்கன்னா முழுவதும் வாசிக்க நமக்கு நேரம் போகும். ஆனா ஒரு சில காரியங்கள் இதுல தொட்டுட்டு போல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது ஆண்டவர் சித்தமாக. இப்ப ஒரு படிங்க, 12 படிங்க, 12 செய்கிறேன்.
அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார்.
சரி, நன்றாய் கவனிங்க. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தேவசல்ல கவனிங்க. இந்த 12 வசனத்தை சொல்லப்படுறது, அதற்கு அவருடைய சீசர் இல்ல படிக்கணும். 11 வசனத்துல பாத்தீங்களா இருந்தால், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். இப்ப கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். 12 வசனத்துல அப்ப சீசர்கள் என்ன சொல்றார்கள், ஆண்டவரே, அவர் நித்திரை அடைந்திருந்தால் அவர் சுகமடைவார் என்ற. அப்ப அடுத்த வசனத்துல ஆண்டவர் 13 வசனத்துல சொல்றாரு, இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். இப்ப என்ன கவனிங்க, நித்திரை அடைந்திருக்கார் என்று இயேசு சொன்னாரு. லாசருவை குறித்து அவர் நித்திரை அடைந்திருக்கார் சொன்னாரு. அது அர்த்தம் அவன் மறித்து போய்விட்டார் என்று அர்த்தமாக. இப்ப நான் ஒரு முக்கியமான சத்தியம் சொல்றேன், நகவனிங்க. பரிசுத்த வான்கோடிய மரணம் ஒரு நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வட் ஐ எம் சேயிங். நகவனிங்க, பரிசுத்த வான்கோடிய மரணம் ஒரு நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப நாம நித்திரை கொண்டுவோமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு எழுந்திருப்போம் தானே. ஹலோ, நித்திரை கொண்டா சரி, இரவு நித்திரை கொண்டீங்க, காலம் எழுந்திருக்காமல் இங்க வந்திருக்கிறோம் இல்ல. ஆகவே நித்திரை கொண்டால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு நாம எழுந்திருப்போம் என்பது நமக்கு புரியுது இல்லையா? சோ இங்க ஏன் சொல்றாரு, அவன் நித்திரையாக இருக்கிறார். ஆனா அர்த்தம் என்ன, அவன் மறித்து போய் இருக்கிறார். சோ பரிசுத்தவான்களுடைய மரணம் அல்லது கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிறவர்களுடைய மரணம் ஒரு நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று சத்தியத்துப்படி நான் கூட சொல்றேன். ஏனென்றால் நித்திரை கொண்டவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாக விழித்துக் கொண்டது போல, கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற பரிசுத்த வான்களும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் என்ன செய்வார்கள், உயிரோடு எழுந்திருப்பார்கள். தசோதரர்களே, விளங்கிக் கொள்ளுங்க. நித்திரை கொண்டவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நேரத்துக்கு பிற்பாடு எழுந்திருக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற தேவோட பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற பரிசுத்த வான்களும் நேரம் வரும்பொழுது அவர்களை சுபாவம் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்பார்கள். சோ இதை குறித்து என்னோட கூட ஒன்று குறைந்த, இதை குறித்து கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். சோ ஒன்று குறைந்த 15 சீக்கிரம் பாருங்க. சோ இதுல இருந்து நாம் ஒரு வசனத்தை நாம் வாசி கேட்போமே. 51 வசனத்தை படிங்க. 51 வசனத்தை,
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
சரி, இது இப்படி இருக்கட்டும். இது ஆண்டவர் இயேசுவுடைய ரகசிய வரை குறித்து சொல்லப்படுது. அது அப்படி இருக்கு. இந்த வசனத்தை படிங்க, படித்த 20 வசனத்துக்கு படிங்க, 15-20 வசனத்தை படி.
கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார்
பண்ணுங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானவர். அப்படியானால் நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானவர் சொன்ன அர்த்தம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே அதாவது மறித்த பரிசுத்தவான்களுடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டது. சோ கிறிஸ்துவுக்கு முன்பு மறித்த பரிசுத்தவான்கள் பரதேசு என்கிற இடத்திலே அல்லது ஆபிரகாம் என்ற ஆபிரகாம் மடி என்று சொல்லப்பட்ட பரதேசிலே இருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர்களை கூட்டிக்கொண்டு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஏனென்றால் உயிர்த்தெழுதல முதற் பலனானவர் கிறிஸ்து. ஆகவே அதுக்கு முன்பு எவரும் உயிர்த்தெழுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே இயேசு முதலாவது உயிர்த்தெழுந்து பரதேசில இருந்த பரிசுத்தவான்களை எல்லாம் கூட்டிட்டு போகிறார். இன்றைக்கு அந்த பரதேசு காலியாக இருக்கிறது. ஆகவே பரதேசம் என்கின்ற இடம் ஒரு தற்காலிகமான இடம் என்பது நாம மனதில் கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். சோ இங்க சொல்லப்படுறது அந்த வசனத்தை திரும்ப படிங்க. பாசித்த வசனத்தை
கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து
நித்திரை அடைந்தவர்கள் முதற்பனரான யாரு? மரித்தவர்களில, அதாவது தேவனுக்குள்ள மறித்தவர்களை குறித்து, மறித்தவர்களை குறித்து நித்திரை அடைந்தவர் சொல்லி வேதம் சொல்றது. ஆனால் இந்த நித்திரை என்பது மரணத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, லாசரு நித்திரை அடைந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். இயேசு அவருடைய மரணத்தை குறித்தாடு சொல்லப்பட்டது. நான் முதல் சொன்னது போல நித்திரை அடைந்தவர் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு எழுந்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் நேரம் வரும்பொழுது அவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆகவேதான் இது நித்திரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் மரித்தோர் உயிர்த்தெழுவது கூடாத காரியம். ஆகவே விசுவாசம் நமக்கு மிக மிக அவசியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எண்ணத்தை குறித்து பேசுறது சொல்லி நான் ஆண்டவருக்குள்ள யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவனுக்கு விசுவாசத்தை குறித்து பேசுவது போல ஒரு உணர்வை மனசுல தந்தபடியால் விசுவாசத்தை குறித்த சில சத்தியங்களை தேவனுடைய பிள்ளைகளாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் சொல்லி ஆண்டவருக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சரி, இப்ப இந்த 11:21 சீக்கிரம் படிங்க. 21 சீக்கிரம் படிங்க.
மாத்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான்.
படி படி படி.
இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால்,
அதற்கு
இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மாத்தால், உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும்
ஜீவனுமாக இருக்கிறேன்,
என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான்.
சரி, இப்ப என்ன அடுத்த வசத்தை பாருங்க. உயிரோடு இருந்து
என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார்.
அதற்கு அவள்
ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள்.
எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்தார். சோ இவ என்ன சொல்ற கேளுங்க, இயேசுவை தேவட குமார் என்று விசுவாசிக்கிற என்றால், அதே நேரத்தில் 21 நீர் இங்கே இருந்தீரானால் அவன் மறித்திருக்க மாட்டான். நன்றா கவனிங்க. மாத்தாளுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கிறது நல்ல. இவன் என்ன சொல்றாரு, நீர் இங்கே இருந்தீரானால் அவன் மறித்திருக்க மாட்டான். அப்ப அவன் மறிக்கிறதுக்கு முதல் இயேசு அந்த இடத்துல இருந்திருப்பார். ஆனால் அவன் மரணம் அடையாமல் அவனை பாதுகாத்திருக்க முடியும் என்பதை அவள் விசுவாசித்தாள். ஆனால் மறித்து போன பிற்பாடு அவனை உயிரோடு எழுந்திருக்க பண்ண அவரால் முடியும் என்பதை விசுவாசிக்க தவறிட்டார். அட்டா விளையா கொடுங்க, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து லாசரு மரிக்கிறதுக்கு முன்பு அந்த இடத்துல இருந்திருப்பார். ஆனால் அவன் மறிக்காமல் இயேசு அவனை பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி விசுவாசித்தார். ஆனால் மறித்து போன லாசருவை தன் சகோதரனை உயிரோடு தெரிந்திருக்க பண்ண அவரால் முடியும் என்பதை அவள் விசுவாசிக்க தவறிட்டார். ஆனால் நீ உலகத்தில் வருகிறான தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொல்லி நான் விசுவாசிக்கன்னு சொல்லி அவள் அறிக்கை பண்றார். நன்றாய் கவனிங்க. அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து பார்த்தார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 35 பாத்தீங்கன்னா, ஏசு கண்ணீர் விட்டார் என்று வேதத்தில் சின்ன வசனங்கள் சொல்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டிருக்கிறார். அவர்கள் அழுகிறதை பார்த்தபோது ஆண்டவர் தன்னுடைய ஆவியிலே கலங்கி மாத்தாள் மரியாள் அழுகிறதையும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறவங்க யூதர்கள் அழுகிறதையும் பார்த்தபோது இயேசு தன்னுடைய ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டான்னு சொன்ன பார்க்கிறோம். நான் இதுல இருந்து கற்றுக்கொள்ள ஒரு உண்மையான சத்தியம் தெரியுமா, உண்மையாக ஆண்டவரை சிநேகிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கலங்கும் போது கண்ணீர் விடும் பொழுது அவரும் நம்மோடு சேர்ந்து துக்கப்படுத்த நம்மை தாங்க நம்மோடு இருக்கிற நம்முடைய உள் உணர்வுகளை உணர்ந்து கொள்ள, நாம போகும் வழியை அறிந்து கொள்ள, நம்முடைய நிலைமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவேதான் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் அவருடைய சமூகத்தில் பிரவேசிய கடவுள் சொல்லி வேதம் சொல்றது. ஆகவே எல்லா விதத்திலும் ஆண்டவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இயேசு மாத்தாள் மரியாளுக்காக அவர்கள் அழுகிறதை பார்த்து அவர் கண்ணீர் விட்டான்னு சொல்லி வேதம் சொல்றது. எனக்கு படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டிருக்கிறார். அவர்கள் மேல வைத்த அன்பு, அந்த ஜனங்கள் கண்ணீர் விட்ட பொழுது அவர் அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டிருக்கிறார். இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உனக்காக கண்ணீர் விடுறதுக்கு ஒருவர் உண்டு, ஆண்டவருக்கு சோதரம். உன்னுடைய நிலைமையை புரிந்து கொள்வதற்கு ஒருவர் உண்டு, ஆண்டவருக்கு சோதரம். நாம் போகும் வழியை அறிந்து கொள்வதற்கு ஒருவர் உண்டு, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டான் சோதரம். சரி, இப்ப இயேசு எங்க போறாரு? 39 படி, 39 வசனத்தை.
இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாகமே 4 நாளாயிட்டே என்றாள்.
நல்ல கவனிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்ல கவனிங்க. நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். அப்ப இயேசு தேவடைய குமார்ன்றது விசுவாசித்தார். ஆனா லாசருவை அடக்கம் பண்ண இடத்தை கிட்ட போய் கல்லை எடுத்து போடுங்க சொன்ன போது அவருடைய வாழ்ந்து வந்த வார்த்தை தெரியுமோ? ஆண்டவரே, 4 நாளாயிட்டதே, இப்ப நாறுவே. ஒரு கணை நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு பக்கத்துல நன்றாக கவனிங்க, ஒரு மனிதனுடைய சரீரம், குறிப்பாக 3 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு மனிதனுடைய சரீரம் மரித்து போய்விட்டார். ஒரு மனிதன் மரித்து போய்விட்டார். 3 நாட்களுக்கு பிற்பாடு 4ஆம் நாளில் இருந்து அது நாட்டம் எடுக்க ஆரம்பிக்கும். இங்க அவர் மாத்தா சொல்றாரு, 4 நாள் ஆயிட்டதே, நாருமே, கல்லை எடுத்து போட சொல்றீங்களே, என்ன கவனிங்க. அப்படியானால் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப இயேசுவாலே முடியும் என்பதை மாத்தால் விசுவாசிக்கல். ஆகவே அவர் சொன்னால், கல்லை எடுத்து போட்டு சொல்றீங்க ஆண்டவரே, நாருமே என்று சொல்லி. எனக்கு அறிமானங்களே, உயிரோடு இருந்த லாசரு இப்ப மரித்து போயிட்டான். அது மாத்திரமில்ல, அவன் சரீரம் நாட்டம் அடிக்கும். நல்லா விளையாடுங்க, நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மரித்து போய்விட்டால் நானா நாத்து இதை நாட்டமடிக்க ஆரம்பிக்கும். நன்றாக விளையாடுங்க. ஆகவே இதை நாம் உணர்ந்து சத்தியத்தை அறிந்து உயிரோடு இருக்கும் பொழுது உன்னதமான ஆண்டவரை உண்மையாக நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் பரலோகத்திலே நமக்கு ஆண்டவர் இடத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உத்தமமாக பின் செல்ல, மெய்யாக ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமிட்டாரு. சரி, இப்ப கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லும் பொழுது வார்த்தாடு என்ன சொல்றாரு? 4 நாள் ஆயிட்டதே, தாருமே சொல்லி. சோ இப்ப இயேசு என்ன சொல்றாரு?
அந்த நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார்.
சரி, போது போடு. சோ இப்ப கல்லறைக்கு முன்னால போய் நின்று இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. இப்ப கல் எடுக்கப்பட்டாயிடுது. அதுக்கு முதல் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றா தெரியுமோ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய். அப்ப இந்த வார்த்தையில இயேசு அவனை உயிரோடு எழுப்ப போறார் என்பது நாம புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. சோ கல்லறைக்கு முன்னால போய் நின்று உரத்த சத்தமா இயேசு லாசருவே வெளியே வாழ்ந்து கூப்பிட்டார். நான் என் படுக்கையில படுத்திருந்து யோசித்துக் கொண்டிருக்க பொழுது சில காரியங்கள் என் மனதுக்குள்ளே வந்தது. நேபுகாத் நேச்சாட தலைக்குள்ள சில எண்ணங்கள் வந்தது போல எனக்குள்ள என்ன தெரியுமா? இப்ப இயேசு கல்லறைக்கு முன்பாக நின்று லாசருவை பார்த்து லாசருவே வெளியே வாழ்றார். மரித்து போன மனுஷன், நாரி போன நிலையிலிருந்த சரீரம், அவர் சொன்ன உடனே, லாசருவே வெளியே வாழ்ந்து சொன்ன உடனே, மரித்து போய் நாட்டமெடுத்த அவன் சரீரம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலே அங்கு உடனடியாக ஏற்பட்ட ஒரு மாற்றம், அவனுக்குள்ள அந்த ஜீவன் புறப்பட, இயேசு சொன்ன வார்த்தையிலே அந்த ஜீவன் அவனுக்குள்ளே போக, அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் சொன்ன பார்க்கிறோம். என்ன கருமானவர்களே, கிறிஸ்துவோட வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு லாசருவே வெளியே வான்னு சொன்ன போது அவன் வெளியே வந்தான். மரித்து போயிருந்த மனிதன் வெளியே வாரார். ஆண்டவர் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்றது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோமாஸ்டான இயேசை குறித்து சாட்சி சொல்றார். என்ன சாட்சி சொன்னா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. சோ இயேசு சொல்கிறாரு, நானே இந்த மாத்தா மரியா சேர்த்து பார்க்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சோ உயிர்த்தெழுதலும் நான் தான், ஜீவனும் நான் தான். ஆகவே இயேசு லாசரு செத்து போன லாசரு பார்த்து லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே அவர் வாயில இருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அவனுக்குள்ள பிரவேசித்த உடனே அவர் உயிர்த்தெழுந்தான். அவர் வெளியே வான்னு சொன்ன உடனே அவருடைய சரீரம் எல்லாம் யூதர்கள முறப்படி தலையெல்லாம் சுத்தி கட்டி காலெல்லாம் உடம்பெல்லாம் சுத்தி கட்டினபடி இருக்குது. பட் இயேசு கதவைக்குள்ள இருக்கிற அவனை பார்த்து வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் அப்படியே வெளியே வந்தான்னு சொல்லப்படுறது. என்ன கருமானவர்களே, இதுக்குள்ள என்ன ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு ஒருவேளை நாம் மறித்து போன ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்பும் பொழுது நாம் ஜெபம் பண்ண முடியும் வைங்களே. சோ நாம எப்படி ஜெபிப்போம்? இயேசுவின் நாமத்திலே உயிரோடு எழும்போன்னு சொல்லி அப்படித்தான் நாம் ஒரு வியாதியாக இருக்கிறவனை பார்த்து அவனுக்கு ஜெபிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்திலே, இதுக்கு சந்தேகம் இல்லை. சோ அப்படியானால் ஒரு மனுஷன் மறித்து போய்விட்டால், ஒருவேளை அந்த மனுஷனை நாம் உயிரோடு எழுப்பணும் என்று ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டு வைங்களேன், இப்ப நாம எப்படி அந்த மனிதனுக்கு போய் ஜெபிப்போம்? இயேசுவின் நாமத்தில் மறித்து போன மனுஷனை பார்த்து என்ன சொன்னோம்? இயேசுவின் நாமத்தில் எழுந்தருன்னு சொல்லி அப்படித்தான் நான் ஜெபித்திருப்போம் இல்லையா? சோ ஆனா இங்கே இயேசு எப்படி என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு? வெளியே லாசருவே வெளியே வாழ்ந்தாரு, சொன்ன உடனே அவர் வெளியே வந்திருக்கார். சோ காரணம் என்ன? இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமம் தான். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம் இல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் அருளப்படவில்லை. சோ எல்லாமே அந்த நாமத்துக்குள்ள தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் தான் அற்புத சுகம் ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்தில் தான் ரட்சிப்பு. ஆகவே இயேசு அங்கே லாசருவை பார்த்து வெளியே வாழ்ந்து சொன்ன உடனே அவன் வெளியே வந்தான்னு சொல்லப்படுது. சோ இன்னைக்கு நாம ஒரு மனிதனுக்காக ஜெபிக்கணுமாக இருந்தால் நாம் என்ன செஞ்சு செய்வோம்? இயேசுவின் நாமத்தில எழும்படி சொல்லித்தான் ஜெபிப்போம். ஏன் தெரியுமோ? அந்த நாமத்தில தான் உயிர் மூச்சு, அந்த நாமத்தில தான் ஜீவன், அந்த நாமத்தில தான் அற்புதம், அந்த நாமத்தில தான் ஆரோக்கியம், அந்த நாமத்தில தான் பிசாசுகள் ஓடுகிறது. ஆகவே ஒரே ஒரு நாமம் இந்த உலகத்தில் நாம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே. ஆனால் இயேசு லாசருவை பார்த்து கூப்பிடும் பொழுது எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல, லாசருவே வெளியே வாழ்ந்தார். இது அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆகவே அவனை பார்த்து வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் வெளியே வந்தார். ஆனால் நாம் ஜெபிக்கணுமாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? இயேசு நாமத்தில் எழுமணி சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு சித்தமாக மறித்த அந்த மனிதனை உயிரோடு எழுப்பவர் வல்லவராக இருக்க கர்த்தருடைய பத்தி ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு நாமம், அது இயேசு கிறிஸ்து நாமம், கர்த்தருடைய பத்திக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாமத்தின் மேலே நாம விசுவாசம் வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் சொல்லப்பட்டது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரில் வைக்கிற விசுவாசத்தை உறுதியாக நாம காத்துக்கொள்ளும். வாய் ஏன்னு சொன்னால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், எபேசியர்களது நிருபம் சீக்கிரமா பாருங்கள். எபேசியர்களது நிருபம் 6:16 சீக்கிரமா பாருங்கள். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 6:16 நான் வாசி கேட்போம். 6:16 படி.
எல்லாரும் பாருங்க
பொல்லாங்கல் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம்
அவித்து போடத்தக்கதாய்
எல்லாவற்றுக்கும் மேலாக
விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள்.
சோ நல்லா கவனிங்க, பொல்லாங்கல் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். அப்ப பொல்லாங்கல் என்று யார் இங்க குறிப்பிட? பிசாசு குறித்து சொல்லுகிறார். அப்ப பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே பொல்லாங்கன் எய்கிற அந்த அம்புகளை, அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் எதிர்த்து நாம் போராட வேண்டுமாக இருந்தால், அவைகளை நாம் அவித்து போட வேண்டுமாக இருந்தால், அவைகளை அழித்து போட வேண்டுமா இருந்தால், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள் சொல்லி. சோ எல்லாவற்றுக்கும் மேலாக அதை நீங்க மேலே கீழே வாசித்து பாப்பீங்க சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து அவர் சொல்கிறார். சோ இந்த இந்த இடத்திலிருந்து அவர் சொல்றார், எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்ற கேடகத்தை பிடித்தவர்களாக நெல்லுங்கள் சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பின்மார்க்கமாக தள்ள, ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பாவத்தில் தள்ள, ஏதோ ஒரு விதத்தில் நம்மை தேவனை விட்டு பிரிக்க எப்பயும் பிசாசு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார். இவைகளை நாம் எதிர்த்து போராடுபடுமாக இருந்தால் நமக்கு அடிப்படையாக தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் அவசியம் அவசியம் அவசியம். சோ விசுவாசம் இல்லாமல் பிசாசுக்கு நாம் எதிர்த்தரிக்க முடியாது. நான் சொல்றதை நல்லா கேளுங்க, பிசாசு நமக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கிறார். ஆகவே பிசாசுக்கு விரோதமாக நாம போராட வேண்டுமாக இருந்தால், இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்கணுமாக இருந்தால், நமக்கு அடிப்படையாக விசுவாசம் அவசியம் அவசியம் அவசியம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாக சொல்றார். அதற்கு படிங்களே, ஒன்று பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம் உறுதியாயிருந்து
அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
போது 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 விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து, யாருக்கு? பிசாசுக்கு எதிர்த்து. நீங்க அவன் தேவோட பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்ற முக்கியமான காரியம் நன்றாக கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளை வாழ்வில் பிசாசு அதிகமாக அல்லது அடிக்கடி தாக்குற ஒரு ஏரியா தான் நம்முடைய விசுவாசம் தான். எப்படி நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக சத்துரு போராடிட்டே இருக்கிறார். சோ அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் பிசாசு தாக்குற ஏரியா வந்து விசுவாசம் தான். ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஆகவே எபிரேயர் 12:1 ஆண்டவர் இயேசு நமக்குள்ள ஆரம்பித்திருக்கிற இந்த விசுவாசத்தை அழித்து போட, இந்த விசுவாசத்தை அகட்டி போட சத்துரு பல விதத்திலும் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அக்னி ஆத்திரங்களை எய்ஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆகவே இதை நாம எதிர்த்து போராடுவோமாக இருந்தால் நமக்கு விசுவாசம் அவசியம் அவசியம் அவசியம். ஆகவே பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆகவே விசுவாசத்தில் உறுதி இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தில் சீக்கிரம் விழுகிறதுக்கு இடம் உண்டு. விசுவாசத்தில் உறுதி இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் பின்மார்க்கமாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு. விசுவாசத்தில் உறுதியா இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே விருப்பம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசுவாசத்தில் உறுதி இல்லாத தேவனுடைய ஊழியர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் இருந்து விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்றது நன்றாய் கவனிங்க. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அப்பொழுது பிசாசுக்கு நாம் எதிர்த்தளிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக நம்முடைய வாழ்வில் சத்துரு தாக்குற இடம் விசுவாசமாகும். ஆகவேதான் இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுறது விசுவாசத்தினாலே. ஏனென்றால் எபேசியர் 2:8 நான் பார்க்கிறோம், நேரம் போது பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லப்படுது. சோ நாம் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே. சுவிசேஷத்தின் மற்றவர்களால் நாம் கேள்விப்பட்ட போது நாம் அந்த சுவிசேஷத்தின்படியே ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தபடியால் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் அவசியம். ஏனென்றால் மார்க்கு 16:16 சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். நன்றாக படிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை தேவட குமாரனாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் செய்ய வேண்டிய உடனடியாக காரியம் என்ன? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளணும். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய ஞானஸ்தானத்தை எடுக்காமல் அதை தள்ளி போடுறது ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை நாம் தவித்துக் கொண்டதுக்கு அடையாளம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். சோ இதிலிருந்து நம்ம விளைக்கொண்ட காரியம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இயேசுவை விசுவாசித்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கணும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். அதற்கு படிங்க மார்க்கு 16:16.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன்
ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
அப்ப இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களை என்ன செய்யணும்? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆகவே இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லியும் நாம் ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. என்றால் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆகவே நாம் இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆகவே ஞானஸ்தானத்துக்கும் விசுவாசம் அவசியமாகும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் அவசியமாகும். இதை நாம் அப்போஸ்தலர் 5:32 பார்த்து சொன்னா நமக்கு கீழ்ப்படியவர்களுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டது. ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஆவியோட அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அபிஷேகத்துக்கும் விசுவாசம் அவசியமாக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. ஏனென்றால் 10:21:22 சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வேன். ஆகவே ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். தன்னை நான் சொல்றதை தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், அதற்காக சோதரம். ஆனால் நாம் கேட்கிறது தேவ சித்தமா என்பதை முதலாவது நாம் கண்டுகொள்ளணும். இரண்டாவது, நாம் கேட்கிறதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கின்ற ஒரு உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக அண்ணாலை எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியுமா? அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆகவே தேவ சமூகத்தில் போய் அழுது அழுது ஜெபம் பண்ணாள். வேத சொல்றது, அவள் தன் இருதயத்தை ஊட்டி விட்டான்னு சொல்லப்படுது. தன் இருதயத்தை ஊட்டி தனக்குள்ள இருந்த வேதனைகள் எல்லாவற்றையும், மன துன்பங்கள் எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஊட்டி ஜெபித்தாள். துக்கமோ, துக்கத்தோடு போய் தேவ சமூகத்திலே தன் துக்கத்தை எல்லாம் ஊத்தி ஜெபித்தாள். அடுத்து அதுக்கு பிற்பாடு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவள் ஆலயத்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு, ஜெபித்த பிற்பாடு அவள் துக்க முகமாக இருக்க வேண்டியது. ஜெபிக்கிறதுக்கு முதல் அழுதழுது ஜெபித்தாள், துக்கத்தோடு ஜெபித்தாள், பாரத்தோடு ஜெபித்தாள், வேதனையோடு ஜெபித்தாள், துன்பப்பட்டு ஜெபித்தாள். ஆனால் ஜெபித்த பிற்பாடு, மன்றாடின பிற்பாடு அவள் துக்கமாக இருக்கேன். அர்த்தம் என்ன தெரியுமோ? நான் செய்த ஜபத்தை, நான் செய்த விண்ணப்பத்தை அவர் கேட்டிருக்கிறார், அவர் எனக்கு பதிலளிப்பார் என்று அவள் உறுதியாக விசுவாசித்தபடியால் அவள் துக்கமாக இருக்கல. இன்னைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறார். ஜெபம் நாம் தேவனோடு உறவாடுறது, அது நம்ம எல்லாரும் அறிந்த காரியம். ஆனால் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக் கொள்வது. அப்ப நாம் கேட்க போற காரியம் அது தேவனுக்கு ஏற்றதா, தேவ சித்தமா என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ளும். அப்படி தேவ சித்தமாக இருக்குமாக இருந்தால் அந்த ஜெபத்தில் நாம் உறுதியாக ஆண்டவரே நான் கேட்கிறது எனக்கு செய்வீர். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்கலாமே. இப்ப நாம கேட்கிறது தேவ சித்தம் என்று நமக்கு தெரியுது. சோ, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பார் என்கின்ற உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நாம் கேட்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் ஜெபிக்கலாமே. இதைத்தானே அந்த இயேசு அநீதியுள்ள நியாயாதிபதி அந்த விதவையுடைய காரியத்தை சொன்னார் இல்லையா? தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருக்கிறார், தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து அவள் தட்டி கொண்டிருந்தபடியால் என்ன செய்யணும் சொல்லி அவன் அதை திறந்து, கதவை திறந்து அவன் கேட்டதை கொடுக்க சொன்ன. அதுபோல நாம தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் ஆண்டவரை தட்டியே இருக்கும் பொழுது, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து நாம தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு பதிலளிப்பார். ஒருவேளை நாம் கேட்கிற காரியம் அது தேவனுக்கு சித்தமாக இருந்தும் நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தாலும், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. ஒருவேளை நாம் அவசரப்படலாம், ஆனா தேவனுடைய ஆதீனத்தில் ஒரு திட்டம் இருக்கு, நோக்கம் இருக்கு. எதை எப்படி எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது அவர். ஏன்னா நாம் நம்முடைய நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சித்தப்படி நாம் கேட்போமாக இருந்தால் அது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் உறுதியாக ஜெபிக்கணும். இந்த உறுதிக்கு நமக்கு அவசியமாக தேவை விசுவாசம். ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக நம்ம ஜெபிக்க முடியாது. பாருங்க, விசுவாசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும், விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் விசுவாசத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதை நாம் யோசித்து பார்க்கலாம் இல்லையா? சோ, ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், விசுவாசம் உள்ளவளாக ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளு சொல்லி இயேசு சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாமலும் ஜெபிக்கலாம் என்பது நமக்கு புரியுது இல்லையா? ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க மாட்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும், தேவோட வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆண்டவரத்தை நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே ஜெபத்துக்கு விசுவாசம் அவசியம், அவசியம், அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயிராடு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நமக்கு விசுவாசம் வேண்டும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 11:6 இல்லையா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாது. அதற்கு படி 11:6 பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாது,
பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன்,
நன்றாக அவருடைய தேவனிடத்தில் சேருகிறவன்,
அவர் உண்டென்றும்,
அவர் உண்டென்றும்,
அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும்.
தேவன் உண்டென்று நாம விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் அவரை தேடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். ஹலோ, நான் சொல்றது கவனிங்க, தேவன் உண்டு நாம விசுவாசிக்கிறோம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதான் இங்க வந்திருக்கிறோம். ஆனால் அவரை தேடுறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நாம விசுவாசிக்கணும். சோ நாம் அவரை தேடுறவர்களாக இருந்தால், நாம் கேட்கிற ஜபங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா இருந்தால், நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பலனளிப்பார் என்பது நாம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை நாம் அறிக்கப்படும் மகிழ்ந்தால் அது தேவனுக்கு மகிமையா இருக்குமே. ஸ்தோத்திரம். எங்க நான் உனக்கு கேட்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு சில மணி எடுத்து 5 வருஷமோ 10 வருஷமோ 2 வருஷமோ, ஆகவே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நாம ஜெபித்து எத்தனை காரியங்களை ஆண்டுடத்துல கேட்டு பதன பெற்றிருக்கிறோம், பதன பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாரு, உன்னுடைய ஜெபங்களை தேவன் அங்கீகரிக்கிறாரா? இன்று வரைக்கும் நீ ஜெபித்து எத்தனை காரியங்களுக்கு ஆண்டவர் பதிலளித்திருக்கிறார்? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாரு. நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிட்டு நாம ஜெபித்த எத்தனை ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதிலளித்திருக்கிறார்? ஒருவரை நாம் இன்றைக்கும் தொடர்ந்து சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்ன, அதை விட்டுடாதீங்க. நான் சொன்னது போல நீங்க கேட்கிற காரியம் தேவனுக்கு சித்தியமாக இருக்குமா இருந்தால், விசுவாசத்துல உறுதியாக இருந்து நீங்க கேட்கறத பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விடாப்பிடியாக ஜெபிங்க, விடாப்பிடியாக மன்றாடுங்க. அந்த விதவை தொடர்ந்து தட்டிட்டே இருந்தால், அவன் கொடுக்கும் வரைக்கும் அவன் தட்டிட்டே இருக்கிறார். அந்த நியாயபதி கதவை திறந்து தான் கேட்டதை கொடுக்கும் வரைக்கும் தட்டிட்டே இருக்கிறார். சோ ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கறது தேவனுக்கு சித்தமாக இருக்குமா இருந்தால், அவர் நமக்கு பதிலளிக்கும் வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாமே, தொடர்ந்து ஜெபிக்கலாம். நான் சில காரியங்களுக்காக வருஷக்கணக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு அதுக்கு பதில் வரல. ஆனா நான் கேட்கறது தேவ சித்தமாக இருக்கும்படியால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவைகளுக்காக ஜெபிக்கலாம் என்று மனதிலே யோசித்திருக்கேன். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் கேட்கிறது தேவன் அறிவாரு. நாம் கேட்கிறது, நாம் வேண்டிக் கொண்டதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இதை நாம புரிஞ்சு கொள்ளணும். நாம் வேண்டிக் கொண்டதுக்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. மறுபக்கத்தில் நம்முடைய தேவைகளுக்காக நாம ஜெபிக்கிறதும் உண்டு, ஆனா தேவோட ராஜ்யத்துக்காக நாம ஜெபிக்கிறதும் உண்டு. அருமையான தேவோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டத்தந்த ஜெபத்திலே தேவோட ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். முதல் 3 ரிக்வெஸ்டும், உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பல்லவத்தை செய்யப்படுவது போல பூலத்தில் செய்யப்படுவதார். இதுதான் அந்த ஜெபத்தில் இருக்கிற முதல் 3 ரிக்வெஸ்ட். இந்த 3 ரிக்வெஸ்டும் பரத்துக்கு அடுத்ததாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததாய், தேவனுக்கு அடுத்ததாக காணப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய ஜெபத்திலும் கூட எப்பொழுதும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற ஒழுங்கு, அந்த நியதி நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும். ஆகவே நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், வேறு இடத்துல நாம் போகிறது. ஆனா நாம் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் முதலே அறிந்திருக்கிறார். ஆனா நாம் அதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே நாம வேண்டிக் கொள்வதற்கு, நாம மன்றாடுவதற்கு, நாம ஜெபிக்கிறதுக்கு விசுவாசம் அவசியம். இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெப வாழ்வு உடஞ்சிவோ இருக்கிறது காரணம் என்ன தெரியுமோ, நமக்குள்ள இருந்த விசுவாசத்தை நாம கோட்ட விட்டுறோம். நான் யாருக்கும் தீர்க்கமா சொல்றேன், தேவ சமூகத்தில் என்று சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வு உடஞ்சிவோ இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமோ, நம்முடைய விசுவாசத்தை நாம கோட்ட விட்டுட்டோம். ஏதோ சில உலக காரியங்கள் உள்ளே ஊடுருவி விட்டபடியால் ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை விட்டு வழிவிட்டோம். பட் வி பிலீவ் இன் காட், ஸ்டில் வி பிலீவ் இன் காட், இன்னும் நாம் ஆண்டவரை நாம் நம்புறோம். ஆனா ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம். அதனால என்னவோ, அன்றைக்கு நாம ஜெபித்தது போல இன்றைக்கு நாம ஜெபிக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், கர்த்தர் நம்ம இதுவரை தள்ளிவிட இல்லை. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, இந்த விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகும் பொழுது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் வராது.
நம்ம விசுவாசம் நமக்குள்ள மேலோங்கி நிற்கும் பொழுது அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் என்ன செய்ய தெரியுமோ, தேவ சமூகத்தை நாடிட்டே இருக்கும், தேவ பாதத்தை நாடிட்டே இருக்கும், தேவ சமூகத்தை நாடி ஓடிட்டே இருக்கும். அந்த விசுவாசத்திலே ஆண்டவரை ஆராதித்து, அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை ஜெபித்து, நம்முடைய விசுவாச நரம்புகளை நாம் முறுக்கேற்றிக் கொள்ளலாமே. கர்த்தருடைய அப்பொழுது நாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகும். ஆகவே என்ன கரிமானவர்களே, உடைந்து போன நம்முடைய ஜெப வாழ்வை திரும்ப கட்டிக்கொள்வது நல்லது. நாம் இழந்து போன விசுவாசத்தை திரும்ப நாம் வளர்த்துக் கொள்வது நல்லது. ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றிக்கொள்ளுவோமாக இருந்தால் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவளாக இருப்போம் என்று வேதம் சொல்றது. திரும்ப சொன்ன கேளுங்க, ஆரம்பத்திலே நமக்கு ஆண்டவரிடத்தில் இருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் பற்றிக்கொண்டிருப்போமாக இருந்தால் கிறிஸ்துவத்தில் பங்குள்ளவளாக இருப்போம். அல்லது போனால் நாம் இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு சேர்த்து சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு விசுவாசம் அவசியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, எப்படி 12:1 நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு விசுவாசம் அவசியம் இல்லையா? பாருங்க, ஆகுதான் என்ன படிங்க 12:1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள்.
இப்ப நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, என்ன தெரியுமோ, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற, என்ன சொல்றதை கேளுங்க கேளுங்க, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற அல்லது தாமதம் பண்ண வைக்கிற உலக காரியங்களை தள்ளிவிட்டு, பாவத்தையும் நம்மை சுட்டி நிற்கிற பாரத்தை தள்ளிவிடு. தம்பி, தங்கச்சி, அண்ணமாறு, ஐயாமாறு, உன் விசுவாசத்தை தடை செய்கிற, உன் விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற பாவங்களோ பாரங்களோ அவைகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடு, ஓடு, ஓடு. அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இது என்ன ஓட்டம்? இது விசுவாச ஓட்டம். பாருங்க, என்ன கருமான, ஏனென்றால் 11 முழுவதும் விசுவாசத்தை குறித்து சொல்லி போட்டு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. என கருமான, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு தடையாக தாமதம் பண்ணுகிற பாவங்களையும் பாரங்கள் உலக காரியங்கள் இவைகளை தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் தொடர்ந்து ஓட்டத்தை நாம் ஓடி நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். ஏனென்றால் அநேகர் ஆரம்பத்திலே அழகாக ஓடினார்கள், அருமையாக ஓடினார்கள், ஆனால் இடைநடுவிலே ஏனோ அவர்கள் அந்த ஓட்டத்தை விட்டு விட்டார்கள். முடிவு பயங்கரமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும். நீயோ தேவனுடைய மனுஷனே, உன்னை காத்துக்கொள். ஆகவே நீ ஆரம்பித்திருக்க கிறிஸ்து இயேசு உனக்குள்ள ஆரம்பித்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை நீ முடிவரை ஓடி முடிக்க வேண்டியது உடைய பொறுப்பு. இன்னும் ஒரு காரியம் சொல்லிடுமா, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீ தான் ஓடணும், இன்னொருவர் உனக்காக ஓட முடியாது. சோ சம்படி கேன் ஹெல்ப் யூ. ஒருவேளை சிலர் உனக்கு என்ன உதவி செய்யலாம், உனக்காக ஜெபிக்கலாம், புத்தி சொல்லலாம், தேவனுடைய வசனத்தை உனக்கு சொல்லலாம், ஆனால் உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை நீ தான் ஓடணும். மனைவிக்காக புருஷன் ஓட முடியாது, புருஷனுக்காக மனைவி ஓட முடியாது, பிள்ளைகளுக்காக பெற்றோட ஓட முடியாது. அவரவர் விசுவாச ஓட்டத்தை அவர் தான் ஓடி முடிக்கணும். ஆகவே உன் ஓட்டத்தை ஓடி நீ முடித்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். அவைதான் அப்போ நான் பவுல் என்ன சொல்ல தெரியுமோ, நல்ல போராட்டத்தை போராடு. அது என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தெழுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தெழுவார். தன் ஓட்டத்தை, தன் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கும்படி சொல்றாரு, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். ஐ ஃபினிஷ் மை ரேஸ் பட் த பியூட்டிஃபுல் விட்னஸ். யோசித்து பார், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்றார். இது முதல் நீதியின் கிடம் எனக்காக வைக்கப்படும். நாமும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கட்டும். பாவங்களையும் பாரத்தையும் தள்ளிவிடு. ஆண்டவரை நெருங்க முடியாமல் கர்த்தரை நெருங்க முடியாமல் தடை செய்கிற காரியங்களை தள்ளு, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, பரிசுத்த குலைச்சல்களை உதறி தள்ளிவிட்டு, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓடிக்கொள், ஓடி முடி. அப்பொழுதுதான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படாதே ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, அற்புதங்களோ ஆரோக்கியங்களோ அதுவும் விசுவாசம் தான் தேவையா இருக்குது. அது மாத்திரமில்லை, ஒன்று யோவான் 5:4 படிங்க. ஒன்று யோவான் 5:4 சீக்கிரம் ஒன்று யோவான் 5:4-5
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
எப்படி பாருங்க, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, ஹலோ, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமா? விசுவாசம் வேணும். சோ விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது என்ன விசுவாசம்? இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிற விசுவாசம். சோ எனக்கு அறிமானவர்களே, ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தால் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கின்ற அர்த்தம் என்ன? உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அலங்கோலங்கள், அருவறுப்புகள், ஆபாசங்கள், அவலட்சணங்கள், இவைகளை நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. ஆகவேதான் இயேசு யோவான் 16:33 சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், இந்த உலகத்தில் உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடங்களுக்கு நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஒரே ஒருவர் இதுவரை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். வேறு ஒருவரும் இதுவரை சொல்லல நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் சொன்னாரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் சொல்லி. சோ தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் இந்த உலகத்தை எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்குது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் தலை வணங்காமல் கர்த்தராய் இயேசுவின் நாமத்திலே அவைகளை நாம் எதிர்த்து போராட வேண்டிய நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இதை குறித்து நான் முதலே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? வெளிப்படுத்த விசேஷம் 7 சபைக்கும் இயேசு கடிதம் பண்ணும் பொழுது என்ன சொன்னாரு? 7 சபைக்கும் ஜெயங்கொள்ளுற நோவனோ. யாரு? சபையில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். சோ இவைகளை பார்த்து என்ன சொன்னாரு இயேசு? ஜெயங்கொள்ளுற நோவனோன்னு சொல்லி ஆண்டவர் அந்த சபைகளில் கடிதம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணுமா இருந்தால் நமக்கு விசுவாசம் அவசியம், அவசியம், அவசியம். ஆகவே நாம் தோற்று போறதுக்கு அல்ல ஆண்டவர் நம்மை ரட்சித்தது. நம்மை ஆண்டவர் ரட்சித்து சபையில சேர்த்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார், தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறார், கையில் தன்னுடைய வேதத்தை நமக்கு தந்திருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் தந்து நம்மை தோற்று போறதுக்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கல, நாம் ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சோ இந்த உலகத்தை ஜெயிக்கணுமாக இருந்தால், பாவத்தை நமக்கு ஜெயிக்கணுமாக இருந்தால், சத்துருவை நாம ஜெயிக்கணுமா இருந்தால் நமக்கு விசுவாசம் அவசியம், அவசியம், அவசியமா. ரைட். இப்ப ஒரு காரியம், எப்படி இந்த விசுவாசத்தை நாம வளர்த்து கொள்றது? அதான் கவனிங்க, எல்லாருக்குள்ளயும் நமக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா எல்லாருடைய விசுவாசம் ஒரே அளவுல இருக்காது. விசுவாசத்துல வித்தியாசம் இருக்குது. சோ ஆகவேதான் ரோமர் 12:2 சொல்லுது, அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின் படியே அவன் கிரியை செய்கிறான். சோ இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாம எப்படி நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்றது? இப்ப நாம ஒரு வசனம் படிப்போமே, ரோமர் 10:16 எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, ஒரு முக்கியமான வசனம். ரோமர் 10:16-17 எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க, வாசி. ரோமர் 10:16-17
ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா கட்டாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
மிக முக்கியமான வசனம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். திருமண சொன்ன கவனிங்க, விசுவாசம் கேள்வினாலே, பை ஹியரிங், கேட்கிறதுனால. தேவனுடைய வசனத்தை கேட்க நமக்குள்ள என்ன வருவோம்? விசுவாசம் வளரும். சோ அந்த கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். சோ ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை நான் முக்கியமாக சொல்லி அனுப்புறேன் தேவனுக்கு முன்பாக, நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படை தேவனுடைய வசனமே. ஐ சே இட் அகைன், நம்ம விசுவாசத்துக்கு அடிப்படை தேவனுடைய வசனம், தேவனுடைய வாத்தியா. சோ தேவனுடைய வார்த்தையை வாசித்து வாசித்து வாசித்து, தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 கேட்டு, அந்த அந்த அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வளர்த்துக் கொள்கிறோம், நாம் பெருக்கிக் கொள்கிறோம். சோ தேவனுடைய வசனத்தை கேட்காவிட்டால் எப்படி விசுவாசத்தை நாம வளர்த்துக் கொள்றது? தேவனுடைய வசனத்தை நாம வாசிக்காவிட்டால், தேவனுடைய வேதத்தை வாசிக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தையை படிக்காவிட்டால் எப்படி நாம் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்றது? இப்ப கவனிங்க. சரி, இன்னைக்கு ஆராதனை முடிச்சு போயிட்ட போறோம், டாபிக் சாப்பிட்டு படுகிறோம். நாளை காலை எழுப்பினார் இந்த உலகத்திலே நாம் உளறோம். பாருங்க, வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அங்க போறோம், இங்க போறோம், பல பேரை சந்திக்கிறோம், பல காரியங்களை கதைக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். இது எல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியமா இருக்கிறது. கேட்கறது எல்லாம் பார்க்கறது எல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியம். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் நமக்குள்ள விசுவாசத்தை வளர்க்க முடியாது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாக கவனமாக கிரமமாக வாசித்து 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 அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்த்துக்கொள்ளும். ஆண்டவருடைய வேதம் எதை சொல்லுதோ அதை நாம நம்பணும். கர்த்தருடைய வசனம் எதை சொல்லுதோ அதை நாம நம்பணும். இந்த வேத வசனத்தை நம்பாத ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த வேத வசனத்தை விசுவாசிக்காத ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழவே முடியாது. ஆகவே நான் உங்களை சொல்லுறேன், நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்த்துக் கொள்வதற்கு தேவனுடைய வசனமே அவசியமும் ஆதாரமும் அடிப்படையுமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய வசனத்தை கருத்தாய் கேட்க வேண்டும், கவனமாய் வாசிக்கணும். ஆகவே தேவனுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை நாம விசுவாசித்து அதை நாம நம்பி நம்முடைய விசுவாசத்தை நாம பில்டப் பண்ணிக்கணும். ஆகவே இதுல இருந்துதான், இங்க இருந்துதான் நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்த்துக் கொள்ளணும். ஆகவே இது சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வசனங்களை நாம விசுவாசிக்க கடனாளிகளை இருக்கிறோம். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய விசுவாசத்திலே நம்ம வளர்வதற்கு ஏதுவா இருக்கும். நாம் முடிக்கிறதுக்கு முன்பாக, காணுகிறவைகளை நம்புகிறது விசுவாசம் அல்ல, காணப்படாதவைகளை நம்புகிறது விசுவாசமா? ஆகவேதான் எபிரேயர் 11 அதிகாரத்துக்குள்ள போவோம். ஆகவேதான் எபிரேயர் 11 அதிகாரம் முதலாம சொல்றது, விசுவாசம் என்பது நம்பப்படுபவைகளை உறுதி, காணப்படாதவைகளை நிச்சயம். விசுவாசம் என்றது நம்பப்படுபவைகளை உறுதி, காணப்படாதவைகளை நிச்சயம். சோ காணாதவைகளை நாம விசுவாசிக்கிறோம், காண்கிறவைகளை ஒருவன் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் என்ன? காணாததை நம்புகிறது விசுவாசமா? நம்பப்படுபவைகளை உறுதி, காணப்படாதவர்களை நிச்சயம், நம்பப்படு உறுதி. அவை காணுகிறது ஒன்றை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, காணாத ஒன்றை நம்புகிறதே விசுவாசமா? இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவர் இதுவரையில் நாம யாராவது கண்டிருக்கிறோமா? கண்ணான? ஆனால் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேருடைய நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவங்க நடுவிலே நான் இருக்கேன்னு இயேசு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை நான் சொன்ன அவர் சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், இதற்கு பேரு விசுவாசம். ஆனா இயேசு இங்க என்ன, இயேசு கிறிஸ்து நாமத்துல நாம சபையா கூடி வந்திருக்கிறோம். அப்ப ரெண்டு பேர் மூன்று பேர் சொன்ன நாம அதிகமான பேர் இங்க கூடியிருக்கிறோம். அப்ப கர்த்தராக இயேசு நாமத்துல நாம் கூடி வந்திருக்கபடியால் அவன் நம்மத்தில எழுந்தடி இருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்கணும். சோ கர்த்தருக்கு முன்பாக நம்ம பயபக்தியாக நடக்கணும். இன்றைக்கு அந்த பயபக்தி இல்லாம போகிறது ஆச்சரியமும் வேதனைக்குரியது. விக்கிரகம் என்ன, விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் கூட விக்கிரகங்களுக்கு முன்பாக பயபக்தியாக நிற்கிறார். ஆனா ஜீவனுள்ள தேவனாகிய தேவனை ஆராதிக்கிற நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக பயபக்தியாக நிற்கிறார்? எனக்கு அறிவார தேவனுடைய பிள்ளைகளே, காணுகிற ஒன்று நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, காணாததை நம்புறதே விசுவாசம். இயேசு ரெண்டு பேர் அது மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்காங்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவர் சொன்னபடியார் வார்த்தையில உண்மை உள்ளவர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாது இருப்பார். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாறு அவர் மனுபுத்திரன். ஆகவே வாக்கு தத்துவம் பண்ணிட உண்மையிடும். ரெண்டு பேர் அந்த மூன்று பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கார்கள் அங்கே இவர்கள் மத்தியிலா இருப்பேன் என்றல்ல, இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லிருக்க. ஆகவே கர்த்தரா இயேசு நாமத்தில் ஒவ்வொரு தடவை நாம் சபையாய் கூடி வரும்பொழுது அவர் நாமத்தில் எழுந்தடி இருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்கணும். அதை நாம விசுவாசிப்பமாக இருந்தால் அவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு என்ன தடை இருக்குது? இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை நம்முடைய மாமிச கண்களால நாம நேரடியாக காணுவமாக இருந்தா நாம என்ன செய்வோம்? கையை கட்டிக்கொண்டு நிப்போமா? அல்லது அங்க பார்த்த இயேசு நமக்கு முன்பாக இருந்தால் நாம் அங்க பார்த்து நிப்போமா, இங்க பார்த்து நிப்போமா, ஐயா கையை கட்டிக்கொண்டு நிப்போமா, அல்லது ஏனோ தான் நிப்போமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசுவை நாம கண்ணார காணுவமா இருந்தா என்னெல்லாம் நாம ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இன்றைக்கு நாம காணாமல வரை ஆராதிக்கிறோம். சோ கண்டு நாமே ஆராதிக்கிறதுக்கு ஒரு காலம் வரும். அப்போ நாம அவரை பார்க்கிற வேண்டிய விதமாக பார்த்து நாம ஆராதிப்போம் பரலோகத்தை. ஆனா இன்றைக்கும் நாம அவரை காணாமல் ஆராதிக்கிறோம். அப்ப இயேசுடைய வார்த்தையின்படி அவர் நம்மத்தில் எழுந்தள்ளி இருக்கிறாரு. இதை நாம விசுவாசிக்கணும். இல்ல இயேசு இருக்கிறார காட்டு அப்ப நான் நம்புவேன் சொல்லி சில பேர் சொல்றதை நாம கேட்டிருக்கோம். கண்டா ஏனையா நம்பணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காணாத ஒன்றின் மேல வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். ஆகவேதான் நம்பப்படுவதை உறுதி, காணப்படாதவ நிச்சயம். இந்த பாருங்க, பரலோகத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்றது. பரலோகம் தேவனுடைய ராஜ், தேவன் இருக்கிற இடம் பரலோகம். சோ இதுவரையில் நாம யாராவது பரலோகத்துக்கு போய் வந்திருக்கிறோமா? இல்ல. டிவியில அவ்வப்போது நான் கேட்டிருக்கேன், இப்ப நான் கேட்க விரும்புறது இல்ல. சில அடிக்கடி பரலோகம்லாம் போய் வர்றாங்களா? எனக்கு அதை குறித்து கருது சொல்ல நான் விரும்ப இல்ல. ஆனா நம்மள யாராவது பரலோகம் போய் வந்திருக்கிறோமா? எனக்கு தெரிவித்ததாக இல்லை. ஆனா வேதம் சொல்லுது பரலோகம் உண்டு. நான் அதை பார்க்க இல்லை, அங்க இன்னும் போக இல்லை, ஆனா பரலோகம் இருக்கிறத நான் நம்புகிறேன். இதுக்கு பேர் என்னங்க? விசுவாசம். சோ பரலோகத்தை குறித்து வேதம் சொல்லுது, பரலோகத்தை விட நரகத்தை குறித்து அதிகமாக வேதம் சொல்லுது. ஐ சேட் அகைன், பரலோகத்தை குறித்து வேதம் சொல்றது பார்க்க நரகத்தை குறித்து அதிகமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சோ நரகம் என்றொன்று உண்டு. தேவனை மறந்து ஆண்டவரை மறுதளித்து மனம் போல பாவத்தில் புரளுகிறவர்களுக்கென்றும் பிசாசுக்கென்றும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடம் நரகமாகும். சோ நாம் ஒருவரும் அதை பார்க்க இல்லை, அங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நரகம் இருக்குன்னு வேதம் சொல்லுது, அதை நான் நம்புகிறேன். அது சத்தியம். இதற்கு பேர் எனக்கு விசுவாசம். நாம் அங்க போகக்கூடாது என்பதற்காக இயேசுவை நாம விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம், அவரோடு வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் நரக அக்னிக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே அன்னைக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நரகத்துக்கு நாம போக முடியும், போக இல்லை. ஆனா நரகம் இருக்கிறது வேதம் நமக்கு சொல்றது, அதை நாம நம்புறோம், அதுக்கு பேர் விசுவாசம். பரலோகத்துக்கு நாம ஒருத்தரும் போக இல்லை, ஆனா பரலோகத்தை குறித்து வேதம் சொல்றது, அதை நாம விசுவாசிக்கிறோம். கத்தோட நாமத்துக்கு பயமுட்டாரு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 91 அதிகாரத்தை என்ன கூட சீக்கிரம் பாருங்க. 91 சங்கீதம் 5-6 வசனங்களை இந்த வாசிக்கிறோம்.
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் ஜங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
திரும்பப்படி,
இரவில் உண்டாகும் பயங்கரம்,
இரவில் உண்டாகும் பயங்கரம். சோ எனக்கு அப்படிங்க, இரவில ஒரு பயங்கரம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. ஆனா நாம் அதை கண்ணால பார்க்க முடியல. ஆனா பொதுவா ஜனங்களுக்குள்ள இரவுண்டா, இரவில்தான் பயப்படுவார்கள். பகல்ல அதிகம் பயப்படுறது, இரவில் தான் அதிகமாக ஜனங்கள் பயப்படுறார்கள். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் அதன்படி பகலில் பறக்கும் அம்பு,
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்.
பகலில் பறக்கும் அம்பு, ஹலோ, இரவின் பயங்கரமும் பகலில் பறக்கும் அம்பு. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், யாராவது நீங்கள் பகல்ல பறக்கிற அம்புகளை பார்த்திருக்கீங்களா? இது என்ன அம்பு? இதுதான் அப்போது நாம எபேசியர் 6:16 வாசித்தோமே, பொல்லாங்கன் எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம். அப்ப பிசாசு எய்கிற அம்புகள் நம்முடைய பரிசுத்த வாழ்வுக்கு விரோதமாக அம்புகள் எய்கிறார். பாவத்தை தள்ளுறது நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு விரோதமாக அம்புகளை எய்கிறார். நம்முடைய விசுவாசத்திலே நம்மளை உடைகிறது. ஏதோ ஒரு விதத்துல அம்புகளை பிசாசு நமக்கு விரோதமாக பிரயோகித்துட்டே இருக்கிறார். வேதம் சொல்லுது பகலில் பறக்கும் அம்பு. இது இன்விசிபிள் வேர்ல்ட் நடக்குது. சோ நாம இதை பார்க்க முடியல. நான் பார்த்தா தான் நம்புவேன், பார்க்காததை நம்ப மாட்டேன்னு சொன்னா அது சுத்த முட்டாள்தனமா. சோ வேதம் சொல்லுது இரவின் பயங்கரம் பகலில் பறக்கும் அம்பு. ஆகவே பகல்ல பிசாசின் அம்புகள் பறக்குது, ஆனா நம்முடைய கண்ணுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பகலில் பறக்கிற அம்பு இருக்குது. அடுத்து என்ன படிங்க? இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும்
மத்தியானத்தில் பாழாக்கும் ஜங்காரத்துக்கும்.
இருளில் நடமாடும் கொள்ள நோய், இருளில கொள்ளை நோய் நடமாடுதான். கேன் யூ பிலீவ் இட்? பொதுவாக வியாதிகளை பாப்பிகளா இருந்தால் இரவில தான் வியாதி அதிகரிக்கும் பாருங்க. இயற்கையாகவே இரவில தான், இரவாக நேரமாக வியாதி அதிகரிக்கும் பாருங்க. தி பைபிள் சேஸ் இருளில் நடமாடும் கொள்ளை நோய். இன்றைக்கு இந்த உலகத்தில் பல கொள்ள நோய்கள் எழும்பி, அவ்வப்போது சில கொள்ள நோய்கள் எழும்பி அதனால பலர் அழிந்து போறார். நாம் அதை அறிவு செய்தியில் பார்க்கிறோம். வேத சொல்றது இருளில் நடமாடு கொள்ள நோய், இருளில் கொள்ள நோய் நடமாடுது. ஆனா நாம கண்ணால பார்க்க முடியும். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். அப்ப மத்தியானத்தில் ஒரு சங்காரம் இருக்குது, சத்துருவின் சங்காரம். சோ இதையெல்லாம் நாம் கண்களால பார்க்க முடியாது, கண்களால பார்க்க முடியாது. ஆகவே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவேன், நான் நம்ப மாட்டேன்னு சொல்லுவாராக இருந்தா நாம நம்ம போல முட்டால் வேற ஒரு தரம் இல்லை. காண்றதான் நான் நம்புவேன், காணாததை நான் நம்ப மாட்டேன்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்தவும் முடியாது. ஆக ஏனென்றால் நாம் காணாததை நாம விசுவாசி காண்டவர்களே அல்ல, காணாதவர்களை நாம விசுவாசிக்கிறோம் என்று பேத சொல்றது. நாம் என்ன 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் என்ன தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதாவது பார்த்து நாம் விசுவாசிக்காமல் நாம் என்ன விசுவாசித்து வாழ்கிறோம். என்ன இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்ன காட்டு நான் நம்புறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நாமும் கண்டு விசுவாசிக்கல, ஒரு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அதாவது கண்டு வாழாமல் காணாமல் வாழ்கிறோம். ஆண்டவரை காண இல்லை, ஆனா அவர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறோம். சொல்ல போனால் கவனிங்க, அன்றாட நம்முடைய வாழ்வு அனுதின வாழ்வு அன்றாட நம்முடைய ஜீவியம் விசுவாசம் தான். அடிக்கடி நம்முடைய வாழ்வில் சத்துரு தாக்கிற ஒரு ஏரியா விசுவாசமாகும். இதை நாம இனம் கண்டுகொள்ள வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கணும். அப்படி நாம் பிசாசுக்கு தோத்து போயிடக்கூடாது. ஏன்றால் விசுவாசம் இல்லாட்டா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, விசுவாசம் இல்லாட்டா தேவனை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசம் இல்லாட்டா நாம் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, விசுவாசம் இல்லாட்டா நாம் ஜெபிக்க முடியாது, விசுவாசம் இல்லாட்டா ஆராதிக்க முடியாது, விசுவாசம் இல்லாமல் ஊழியர் செய்ய முடியாது. எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் ஆண்டவர் பேரை வைக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை தேவனுடைய வசனத்தில் இருந்தது நாம் வளர்த்துக் கொள்ள முடியும், பெருகிக் கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவுடைய வேதத்தை, ஆண்டவுடைய வேத வார்த்தைகளை வசனங்களை கருத்தாக வாசியுங்க. நான் சொல்லுவேன் சில நேரத்தில் என்ன தெரியுமோ, இன்னைக்கு வீட்டை போற பாருங்க, வீட்டை போய் டிவி திறக்கிறோம், அங்க வடகொரியாக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் தொடங்கிடுது என்று அங்க செய்தியில வந்துட்டா, செய்தியில சொன்ன உடனே நாம நம்பிடும். நான் கேட்கிறேன், நாம அங்க போய் பார்த்துட்டா வாரோம் இல்ல, ஆனா டிவியில சொல்ற செய்தியை உடனே நான் நம்புறோம் இல்லையா? நாளைக்கு 28 கிராட் தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்லுவாங்க, உண்மையா 28 கிராட் இல்ல, நாளைக்கு 28 கிராட்னு நியூஸ்ல போட்டா, டிவில போட்டா நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி உடுப்பெல்லாம் போட்டுருப்போம் இல்லையா? அதையெல்லாம் நான் நம்புறோம். ஆனா ஆண்டோட வசனத்தை ஏன் நம்புறோம் இல்ல? சோசித்து பாரு. அவ தேவனுடைய வார்த்தையை நாம நம்பணும், நம்முடைய விசுவாசத்தை நாம வளர்த்துக்கொள்ள தேவனுடைய வசனம் அவசியம், அவசியம், அவசியம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை ஒழுங்கா படிக்கிறதில்ல, ஆண்டவருடைய வேத வசனத்தை ஒழுங்கா கேட்கறது இல்ல. எப்படி விசுவாசத்தை வளர்க்கிறது? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் துவண்டு போறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் தாங்க முடியாமல் தவிக்கிறார்கள், தள்ளாடுகிறார்கள், தடுமாறுற காரணம் தெரியுமா? அவருடைய விசுவாச நரம்பு அவ்வளவு பலவீனமாக. ஆகவே என்ன கருமன் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், பருகிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை தேவனுடைய வசனமா கருத்த கர்த்தருடைய வசனத்தை படியுங்க, கருத்த ஆண்டவருடைய வேதத்தை வாசியுங்க, அதை வாசிக்கிற வசனங்களை நம்புங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க, தேவனை பிரியப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் எழுந்திருப்போம்.